الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم دائما إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. واتقوا الله ربكم سرا وعلانية. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فمن يعمل مثقال ذرة خيرا يره، ومن يعمل مثقال ذرة شرا يره.
صدق الله العظيم. ألوت الله لن نكرت أنبالا. அல்லாஹுவின் பெயரை கூறிய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் ஸாலி நபி முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வரலாறுகளை தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், சாபிஊன்கள், சபவு சாபியங்கள், நல்லடியார்கள், முஸ்லீம்கள், மோமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் என்னென்ன முறித்தாக அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹினுடைய மாளிகையிலே, அல்லாஹினுடைய வீட்டிலே நேரகாலத்தில் வந்திருக்கின்ற வாலிபர்களே, வயோதிபர்களே, வரவிருக்கின்ற அன்பர்களே, படைத்த ரப்பை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறு மடியில் இருக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையிட்டு வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் படைத்த ரப்பை பயந்து நடக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் அனைவரையும் கபூல் செஞ்சு கொள்வானா? அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பேரன்முமிக்க சகோதரர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, இன்றைய ஹுத்பாவிலே நாம் பிரயாணமும் இஸ்லாமிய வழிகாட்டலும் என்ற தொழிற்பொருளிலே சில விதயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பேரன்முமிக்க சகோதரர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, இஸ்லாம் என்ற இந்த புனித தீனுல் இஸ்லாம் மார்க்கத்திலே எல்லா துறைகளிலும் தெளிவான வழிகாட்டல்கள் முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு முஸ்லிமை பொறுத்த வகையில் எனக்கு வியாபாரத்தில் இஸ்லாம் வழிகாட்டவில்லை, எனக்கு குடும்ப வாழ்க்கையில் இஸ்லாம் வழிகாட்டவில்லை, பிரயாணத்தில் எனக்கு இஸ்லாம் வழிகாட்டவில்லை என்று சொல்ல முடியாத அளவுக்கு எல்லா துறைகளிலும் இஸ்லாம் தெளிவான வழிகாட்டலை, தெளிவான பாதையை எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றது. அந்த வகையிலே இஸ்லாம் பிரயாணம் என்று சொல்லக்கூடிய இந்த முக்கியமான ஒரு பகுதி இருக்குதே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதிகமான காலம் பிரயாணங்களில் கழித்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலங்களில் தன்னுடைய குடும்பத்தோட, பிள்ளைகளோட, மக்களோட எப்படி ஒன்றாக இருந்தார்களோ அதை போல சமூகத்துக்காக வேண்டி, சமூகத்தில் உள்ள நல்ல மனிதர்களை சந்திப்பதற்காக வேண்டி, யுத்த நோக்கங்களுக்காக வேண்டி, வேறு வேறு வியாபார நோக்கங்களுக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சொந்த இடத்தை விட்டு சில இடங்களுக்கு நகர்ந்து சென்றிருக்கிறார்கள், பிரயாணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். சில பிரயாணங்கள் ஒரு நாள் இரவில் இருக்கும், இன்னும் சில பிரயாணங்கள் ஒரு நாளாக இருக்கும், இன்னும் சில பிரயாணங்கள் இரண்டு நாள், மூணு நாள், வாரங்களாக இருக்கும். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பிரயாணங்களில் அதிகமான காலத்தை செலவிட்டிருக்கிறார்கள். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாமும் என்ன செய்கிறோம், வாழக்கூடிய காலங்களிலே அதிகமான காலத்தை எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய உறவுகள், எங்களுடைய நண்பர்களோடு கழிக்கிறோம். இதர சில பகுதிகளை நாங்கள் பிரயாணத்திலும் கழிக்கிறோம், சில பகுதிகளை நாங்கள் சுற்று பிரயாணத்திலும், சில பிரயாணங்களில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கழிக்கிறோம். ஆனால் இஸ்லாம் இந்த பிரயாணத்திலே எப்படி எங்களுடைய வாழ்க்கையை கழிக்கச் செல்கிறது? பிரயாணம் போகின்ற போது ஒரு முஸ்லிம் எப்படி பிரயாணம் போக வேண்டும், இஸ்லாமிய வழிகாட்டல் எந்த அளவு அதில் இருக்கிறது என்ற விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேசக்கூடிய சில விஷயங்களை உங்களுக்கு முன்னால் ஞாபகப்படுத்துவது பொருத்தமாக இருந்தும் நினைக்கிறேன். பிரயாணம் என்ற மிக முக்கியமான விஷயத்திலே இரத்தின சுருக்கமாக கொத்துபாவிலே பார்க்க போற விடயம் பிரயாணம் என்று சொல்லக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஒரு பயணத்தை மேற்கொள்கின்ற போது முக்கியமாக 10 விடயங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்விலே மிக முக்கியமாக கவனத்தில் எடுக்க வேண்டும். அதிலே முதலாவது பிரயாணம் போவதற்கு முன்னால் சாலிஹான தோழமை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் பிரயாணம் போகக்கூடியவர்கள் கெட்டவர்களா நல்லவர்களா என்பதை முதலாவது நாங்கள் முடிவெடுக்க வேண்டும். இரண்டாவது பிரயாணம் போறதுக்கு முன்னதாக இஸ்திஹாராவுடைய மிக முக்கியமான தொழுகை இருக்குது, 2 ரக்அத் சுன்னத் தொழுது கொள்ள வேண்டும். பிரயாணம் போகிறோம், நாங்கள் முடிவு வரைக்கும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்க வேண்டும். யா அல்லாஹ், என்ன நோக்கத்துக்காக நீ பிரயாணம் செல்கிறோமோ, படிப்பு விஷயமோ, வியாபார விஷயமோ, அல்லது குடும்பங்களை நாங்கள் சந்திக்க போகின்ற விஷயமோ, அல்லது எங்களுடைய வியாபார நோக்க விஷயமோ, எதுவாக இருந்தாலும் நாங்கள் போகக்கூடிய அந்த விடயத்தை அல்லாஹ்விடத்திலே பரம் சாட்டி விட்டு செல்ல வேண்டும். மூன்றாவது சிறிய சதக்கா ஏதாவது கொடுத்து விட்டு செல்ல வேண்டும். ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது, ஒரு மனிதன் சதக்கா கொடுத்த நிலைமையிலே அவன் இருப்பார் என்றால் அவனுக்கு அல்லாஹ் கெட்ட மரணத்தை கொடுக்க மாட்டான், மிக பயங்கரமான சோதனையில் அவனை பாதுகாப்பான். அல்லாஹுடைய கோபம் வராமல் அல்லாஹ் அந்த மனிதரை அஞ்சானை அன்றைய நாளிலே பாதுகாக்கின்றான். எனவே எங்களால் பிரயாணம் போகின்ற போதும் முடியமான அளவு சிறிய சதக்காவையும் கொடுத்து விட்டு செல்ல வேண்டும். அடுத்தது நாலாவது, பிரயாணம் போகின்ற போது மிக முக்கியமாக பொறுப்புதாரியிடத்திலே சொல்லிவிட்டு செல்ல வேண்டும். பிள்ளைகளாக இருந்தால் பாப்பா உமாவிடத்திலே கட்டாயம் பிரயாணத்தை அறிவித்து விட்டு இன்ன இடத்துக்கு போகிறேன் பாப்பா, இன்ன இடத்துக்கு போகிறேன் அம்மா, நான் ஒரு நாளிலே அல்லது 2 நாளிலே திரும்பி வந்து விடுவேன், போனால் இன்ன இடத்தில் தான் தங்குவேனும்மா, என்னுடைய போன் வேலை செய்ய விட்டால் என்னுடைய நண்பருடைய டெலிபோன் நம்பர் இதாக இருக்கிறது, கதைக்கு கதையுங்கள் என்று நாங்கள் அறிமுகப்படுத்திவிட்டு ஒரு நல்ல முறையிலே நல்ல மனிதர்களோடு துவாவோடு செல்ல வேண்டும். இது பிள்ளைகள். திருமணம் முடித்தவர்களாக இருந்தால் கணவன்மார் பிரயாணம் செல்கின்ற போது தன்னுடைய மனைவி ஆவலோடு வழி அனுப்பி வைப்பாள், அதுபோன்று தன்னுடைய மனைவி எப்போது என்னுடைய கணவன் வீட்டுக்கு வருவார் என்று ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார். எனவே கணவனாப்பட்டவர் பிரயாணம் போகின்ற போது தன்னுடைய மனைவியுடைய வாயினால் பிரயாணம் அனுப்பக்கூடிய ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடியதுவா, பி அமான் இல்லா, அல்லாஹ்வுடைய பாதுகாப்போடு நீங்கள் போய் வாருங்கள் என்று எங்களுடைய மனைவியுடைய துவாவோடு நாங்கள் செல்ல வேண்டும். கண்ணியமானவர்கள், அந்த மனைவி நாங்கள் வருவரைக்கும் துவாவிலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பார். என்னுடைய கணவன் எப்போது என்னை சந்திக்க வருகிறார், என்னுடைய கணவன் எப்போது என்னுடைய பிரயாணத்தை முடிக்கிறார் என்று அந்த மனைவி எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார். நாலாவது விஷயம். ஐந்தாவது, பிரயாணம் போறதுக்கு முன்னதாக பிரயாணத்துடைய துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும். ஆறாவது விஷயம், இறையச்சம் தக்குவாவை உள்ளத்தில் ஏந்திக் கொள்ள வேண்டும். பிரயாணம் போகின்ற போது வர்ண வர்ண உணவு வகைகளை நாங்கள் எடுப்பதை போன்றோ, ஏனைய உடுப்பு வகைகள் எடுப்பதை போன்றோ, நாங்கள் உல்லாசமாக இருப்பதற்கு சில சுகண்டியான பொருட்களை எடுப்பதை போன்றோ உள்ளத்திலே மிகவும் ஆழமாக எடுக்க வேண்டிய, உள்ளத்திலே ஆள் மனதிலே பதிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது தான் தக்குவா, இறையச்சம். நாங்கள் எங்கே சென்றாலும் இறையச்சம் என்பது எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், இன்னி உரீது அன் உஸாஃபிர், நான் பிரயாணம் போறதுக்கு நான் விருப்பம் கொண்டிருக்கிறேன், நாட்டம் கொண்டிருக்கிறேன், எனக்கு நபிகளே நாயகமே எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்கிறார். கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கால அலைக பித்தக்குவல்லாஹ், அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை உன்னுடைய உள்ளத்திலே ஏந்தி கொள்வீராக, நீ எந்த இடத்துக்கு பிரயாணம் போனாலும் அல்லாஹ்வை பயந்து நடப்பீராக என்ற விஷயத்தை அந்த மனிதருக்கு எட்டி வைத்தார்கள். கண்ணியமானவர்களே, ஆறாவது இறையச்சத்தை உள்ளத்திலே ஏந்தி கொள்வது. ஏழாவது, இபாதத்துகளில் குறிப்பாக தொழுகை போன்ற கவனங்களிலே, தொழுகை போன்ற விடயங்களில் அதிகமாக கவனம் செலுத்துவது. எட்டாவது, ஹலால் ஹராம் விஷயத்தை பேணிக் கொள்ளுதல், அது சொல்லாக இருக்கலாம், அல்லது செயலாக இருக்கலாம், பேச்சாக இருக்கலாம், அல்லது கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஹலால் ஹராம் பேணிக் கொள்வது. ஒன்பதாவது, தேவையில்லாத விடயங்களை விட்டு நாங்கள் தவிர்ந்தெடுப்பது. பத்தாவது, நாட்டு சட்டத்தை மதித்து பொது இடங்களை அசுத்தப்படுத்தாதிருத்தல். இந்த 10 விடயமும் பிரயாணத்தில் மிக முக்கியமாக கவனிக்கக்கூடிய விடயங்கள், சமிக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சங்கள். எனவே இந்த விஷயங்களை சுருக்கமாக, நேரம் உள்ள வரைக்கும் சுருக்கமாக பார்ப்போம். கண்ணியமானவர்களே, பிரயாணம் என்று சொல்கின்ற போது பிரயாணத்தை பல வகையாக நோக்கலாம். உள்நாட்டு பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணம், அதை தவிர்ந்த சிறிய பிரயாணம், பெரிய பிரயாணம் என்று பிரயாணங்களை நாங்கள் அதாவது வகைப்படுத்தலாம். ஆனால் பிரயாணம் என்று வருகின்ற போது இஸ்லாம் எங்களுக்கு அழகான தெளிவான ஒரு வழிகாட்டலை தந்திருக்கிறது. பிரயாணம் என்று வருகின்ற போது இஸ்லாம் அதற்கு நிறைய சலுகைகளை கொடுத்திருக்கிறது. நோம்பு நோக்கக்கூடிய ஒரு மனிதன் ரமலானுடைய காலத்திலே பிரயாணம் போனால் ரமலானுடைய காலத்திலே பரவான நோன்பை அவருக்கு கலா செய்யலாம், ஏனைய காலத்திலே நோக்கலாம். அது பிரயாணிக்கு அல்லாஹ் கொடுக்கிற மிக விசேஷமான சிறப்பம்சம். தொழுகையாளியாக இருந்தால் அவர் தொழுகைகளை சுருக்கி சொல்லலாம், லுஹரையும் அசரையும் சேர்த்து முற்கூட்டி சொல்லலாம், லுஹரையும் அசரையும் சேர்த்து பிற்கூட்டி சொல்லலாம். இப்படி சரியாற்றிலே அழகான வழிகாட்டு இருக்கிறது. ஹலாலான முறையிலே தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள படிப்பு விடயமாக அல்லது வியாபார விடயமாக அல்லது உறவினரை சந்திப்பதற்கான விடயமாக அல்லது சுற்றுலா விடயமாக ஆளுமாக்கப்பட்ட பயணங்களுக்கு ஒரு மனிதன் பிரயாணம் மேற்கொள்கின்ற போது அவனுக்கு மார்க்கத்திலே சில கடமைகளை அல்லாஹ் சலுகையை கொடுத்திருக்கிறார். இது நன்மையான விஷயங்களுக்கு யாரெல்லாம் பிரயாணம் போகின்றார்களோ அவர்களுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கின்ற சலுகை. எனவே இதற்கு மாற்றமாக யாராவது ஒருவர் பிரயாணம் போவார் என்றால் பாவத்தை நோக்கமாக வைத்து பாவம் செய்வதற்கு அவன் பிரயாணம் போகிறார், பிரயாணத்திலே பாவம் செய்கிறார், அல்லது ஒருவருக்கு அடிப்பதற்காக பிரயாணம் செய்கிறார், ஒருவருடைய பொருளை களவெடுப்பதற்காக பிரயாணம் செய்கிறார், அல்லது ஒருவரை அடித்துக் கொள்வதற்காக பிரயாணம் செய்கிறார் என்றால் இஸ்லாம் அவருடைய நோக்கத்தை வைத்து அவருடைய ருகுத்தை அவருக்கு கொடுக்கின்ற அனுமதி அப்படியே பறித்துக் கொள்கிறது. அவர் தொழுகையை சுருக்கிக் கொள்ள முடியாது, நோம்பை விட முடியாது. ஏன்? அவர் பாவத்துக்காக பிரயாணம் செய்கிறார், அவருக்கு சலுகை என்பது கிடையாது. எனவே கண்ணியமானவர்களே, பிரயாணம் போகின்ற போது முதலாவது நல்ல விடயத்துக்காகத்தான் பிரயாணம் போக வேண்டும். ஏனென்றால் பிரயாணம் போகக்கூடிய சந்தர்ப்பத்திலே எங்களுக்கு சில, அதாவது எங்களை மீறி சில தவறுகள் ஏற்படுகின்ற போது நாங்கள் மிகப்பெரிய ஒரு, அதாவது கவலையான ஒரு முடிவை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அதனால் பிரயாணம் போகின்ற போது குறிப்பாக நல்ல நோக்கத்துக்காகத்தான் பிரயாணம் போக வேண்டும். ஏனென்றால் பிரயாணம் போகின்ற போது பாருங்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் தொழில் துறவுக்கு போகின்றார்கள் அல்லது வேறு நோக்கங்களுக்காக பயணம் செய்கின்றார்கள். ஆனால் வீட்டிலே இருந்து நாங்கள் எங்களுடைய, அதாவது எங்களுடைய வீட்டார்களை, எங்களுடைய உறவினர்களை வழி அனுப்புகின்ற போது சிரித்து சிரித்து வழி அனுப்புகின்றோம். ஆனையால் மாலையாகின்ற போது நாங்கள் என்ன செய்வோம்? வீட்டிலே இருந்து அழுது கொண்டிருக்கிறோம். போன முடிவு கவலையிலே முடிந்து விட்டது, எந்த ஆபத்தும் வந்துவிடக் கூடாது என்று நினைத்தோம். ஆனால் முடிவிலே நாங்கள் ஒரு கவலையை சந்திருக்கிறோம். சிரித்தவர்கள் காலையிலே மாலையாகின்ற போது அழுகின்றார்கள். லாபத்துக்காக வந்து பிரயாணம் போகிறோம், இறுதியில் அந்த பிரயாணத்துடைய முடிவு நஷ்டமாக இருக்கிறது. சிரித்து சிரித்து சந்தோஷமாக பிரயாணம் போறோம், ஆனால் அந்தியாகும் போது அடுத்த நாளாகின்ற போது கவலையாக அன்றைய நாளை அடைகிறோம். ஏன்? காரணம், எங்களுடைய பிரயாணத்திலே சோதனை ஏற்பட்டிருக்கிறது. எனவே இப்படியான சோதனைகள் வருகின்ற போது இந்த சோதனைகளை முறையடிப்பதற்கு, இந்த சோதனையின் போது எங்களுக்கு அல்லாஹ் நன்மையை தருவதற்கு, இந்த சோதனைகளை நன்மையாக மாற்றிக்கொள்வதற்கு இஸ்லாம் சில வழிகாட்டல்களை சொல்லி தந்திருக்கிறது. பிரயாணம் போகின்றவர்கள் மிக முக்கியமாக முதலாவது செய்யக்கூடிய விடயம் சாலிஹான தோழமை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். முதலாவது விஷயம், நாங்கள் யாரோட பிரயாணம் போறோம், நல்லவர்களோட பிரயாணம் போனால் அந்த பிரயாணத்தில் நல்ல விஷயம் தான் நடக்கும். தொழுக தவறவிடப்படாதே, ஹராம் அங்கு நடக்காதே, அங்கு கெட்ட விடயங்கள் நடக்காதே, கெட்ட விஷயங்கள் பேசப்படாது. எனவே முதலாவது சாலிஹான தோழமை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது அந்த பிரயாணத்தை அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டி இரண்டு ரக்காத் சுன்னத்துக்கள் தொழுது கொள்ள வேண்டும். மூன்றாவது பெரிய சதக்காக்கள் கொடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, சதக்கா இருக்கிறது மிக முக்கியமான ஒரு இபாதத். ஒரு மனிதன் சதக்கா கொடுத்து விட்டு பிரயாணம் போகிறான் என்றால் அன்றைய நாள் அந்த மலைக்கு துவா செய்கிறார், அல்லாஹு மாசி முன் பிக்கன் ஹலப்பா, யாரெல்லாம் இந்த உலகத்துல கொடுத்தார்களோ அவர்களுக்கு பல மடங்காக இரட்டிப்பாக கொடு யா அல்லாஹ்னு சொல்லி மலைக்கு துவா செஞ்சு கொண்டே இருப்பார். சதக்கா கொடுத்த நிலைமையிலே ஒரு மனிதன் பிரயாணம் போனால் அந்த பிரயாணம் முடிக்கு வரைக்கும் மலைக்குரிய பாதுகாப்போடு அவர் இருக்கிறார். யா அல்லாஹ், வியாபார நோக்கத்துக்காக வேண்டி பிரயாணம் போனார், இவரை வியாபாரத்திலே வரக்கத்தை செய்ய அல்லாஹ் அதிகமாக குறு யா அல்லாஹ் மலைக்கு துவா செய்கிறார். அரைவுடைய விஷயத்திலே ஒரு மனிதன் பிரயாணம் போகிறான், சதக்கா கொடுத்து விட்டு செல்கிறான், இவருடைய அறிவை கூட்டுவாயாக, இவருடைய இல்மை கூட்டுவாயாக, என்ன செய்கிறார்? மலைக்கு துவா செஞ்சு கொண்டிருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, இப்படி நாங்கள் போகின்ற போது எங்களுக்கு நல்ல மௌத்து வரும். அந்த மௌத்து வருகின்ற போது மலக்கூடிய துவா ஓடுதான் எங்களுடைய ரூஹு பிரிந்திருக்கும். எனவே இந்த விடயத்தை கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். நாலாவது விஷயம், நல்லவர்கள் பொறுப்புதாரிகள் இவர்களிடத்திலே பயணத்தை சொல்லிவிட்டு செல்ல வேண்டும். கட்டாயமான ஒரு விஷயம், மிக முக்கியமான ஒரு விடயம். இன்னைக்கு நிறைய பேர் பிரயாணம் போறது தெரியாது, சில மனிதர் மௌத்தானா அவருடைய ஜனாசா எங்கு கூட தெரியாது. சந்த மகன்தான், அவர் கொழும்புக்குத்தான் பிரயாணம் போறேன்னு போனார், ஆனால் அவருடைய ஜனாசா கண்டியிலே இருக்கிறது. கண்ணியமானவர் கோயில் சொல்லிவிட்டு யாரும் பிரயாணம் போக வேண்டாம். இது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அதிசல வந்திருக்கிற ஒரு மனிதன் ஒரு பொய் சொன்னால் மலைக்கு அவனை விட்டும் ஒரு மைல் தூரமாகிறார். அவன்கிட்ட இருக்கக்கூடிய நாட்டத்தின் காரணமாக மலைக்கு ஒரு மைல் தூரமாகிறார். ஒரு மனிதன் 5 பொய் செய்தால் ஒரு மலைக்கு அவனை விட்டும் 5 மைல் தூரமாகிறார். அந்த மலக்கு நாட்டம் விளங்குகிறது பொய்யுடைய நாட்டம், அதன் காரணமாக தூரமாகிறார். ஆனால் அந்த பொய் இந்த உலகத்திலே மனிதர்கள் சொல்லக்கூடிய பொய், அதாவது மனைவி சொல்லக்கூடிய பொய் கணவனுக்கு வழங்கினால், கணவன் சொல்லக்கூடிய பொய் மனைவிக்கு வழங்கினால், வாப்பா உமா சொல்லக்கூடிய பொய் குழந்தைகளுக்கு வழங்கினால், குழந்தைகள் சொல்லக்கூடிய பொய் வாப்பா உமாக்கு வழங்கினால், அவர்கள் யாரும் அவனுக்கு பக்கத்தில் இருக்க மாட்டார்கள். அந்த அளவு அல்லாஹ் ரஹ்மத்தாக அந்த பொய்யுடைய நாட்டத்தை எங்களுக்கு மறைத்து வைத்திருக்கிறார். மலக்கு மார்களுக்கு அதை விளங்கப்படுத்துகிறார். கண்ணியமானவர்களே, மலக்குகளுக்கு அந்த பொய் அவர்கள் உணர்கின்றார்கள், பொய்யுடைய நாட்டத்தை அவர்கள் விளங்கிக் கொள்கின்றார்கள். ஆனால் எங்களுக்கு ரஹ்மத்தாக அல்லாஹ் அந்த பொய்யுடைய நாட்டத்தை உணர முடியாமல் அல்லாஹ் எங்களை ஆக்கியிருக்கிறார். ஒரு கணவன் பொய் சொல்லுகின்ற போது மனைவி என்ன செய்கிறார், அவளை விட்டு தூரமாக இருப்பார். ஆனால் அல்லாஹ் அந்த நேமத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார், எங்களுக்கு மறைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே நன்மை செய்கிறோம் தீமை செய்கிறோம் யாருக்கும் தெரியாது, படைத்த ரப்புக்கு தான் தெரியும். ஒரு மனிதன் எவ்வளவு அநியாயம் செய்துவிட்டு நல்ல மனிதர்களோடு சேர்ந்திருப்பார், ஆனால் அவர் செய்திருக்கின்ற அநியாயம் அவருடைய உள்ளத்தை தொட்டு கேட்டால் தான் தெரியும். எனவே கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு மனிதர்களும் பொறுப்புதாரிகளிடத்திலே பிரயாணம் போகின்றது கட்டாயமாக சொல்லிவிட்டு போக வேண்டும். என்றால் ஹதீஸிலே வந்திருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் என்ன செய்கிறான், பிரயாணம் போகிறான் அல்லது வேறொரு சேவைக்கு போகிறான், அந்த சந்தர்ப்பத்திலே சில வேளைகளில் அவனை மீறி அவனுக்கு ஆசைகள் தலைக்கு மேலே ஏறி அவன் என்ன செய்கிறான், விபச்சாரத்தில் ஈடுபடுகிறான் அல்லது களவெடுக்கிறான் அல்லது மது அருந்துகிறான். அந்த சந்தர்ப்பத்தில் அவனை உயிரை பிரிந்து விட்டால் அவனுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஸ்னிதான் நீன யஸ்னி வஹுவ மூமின், ஒருவன் மோமினாக இருக்கின்ற நிலைமையிலே அவன் விபச்சாரம் செய்கிறான் என்றால் விபச்சாரம் செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அவன் மோமினாக இல்லை. அதே போன்று ஒரு மனிதன் ஒரு மோமின் களவெடுக்கிறான் என்றால் களவெடுக்கக்கூடிய அந்த நிலைமையிலே அவன் மோமினாக இல்லை. தொடர்ந்து நபியவர் சொன்னார்கள், ஒரு மோமின் மதுபானம் அருந்துகிறான், அந்த அருந்தக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவன் மோமினாக இல்லை. அவன் வலமையிலே மோமின், ஆனால் அருந்தக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவன் அந்த பாவத்தை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்திலே மோமினாக இல்லை. அந்த நிலைமையிலே அவனுக்கு மரணம் வந்துவிட்டால், விபச்சார விடுதிக்குள்ளே அவனுக்கு மரணம் வந்துவிட்டால், விபச்சார அறைக்குள்ளே இருக்கின்ற போது அவனுக்கு மரணம் வந்துவிட்டால், மதுபானம் குறித்த நிலைமையில் அவனுக்கு மரணம் வந்துவிட்டால், இன்னொரு பொருளை களவெடுக்கும் நிலைமையில் அவனுக்கு மரணம் அடைந்து விட்டால், அவன் மோமின் அல்ல. மோமின் அல்லாமல் காவிராக அந்த உலகத்தை விட்டு பிரிகிறான் என்றால் அதை கண்ணியமானவர்களே, ஈமான் உள்ளவர்களாக இருந்தால் எங்களுக்கு அந்த பாவ உணர்வுகள் வரக்கூடாது. பாவ உணர்வுகள் வந்தாலும் அந்த பாவத்திலே விழுந்து விடாமல் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்படி எங்களை பாதுகாக்கின்ற போதுதான் எங்களிடத்தில் ஈமான் இருக்கிறது என்பதற்குரிய அடையாளமாக இருக்கிறது. எனவே 4வது விடயம் பொறுப்புதாரிகளுக்கு பயணத்தை சொல்லிவிட்டு செல்வது. 5வது விடயம் பிரயாண துவாவை ஓதிக்கொள்வது. ஓரிரு நிமிடங்கள் ஒதுக்கி அந்த பிரயாண துவாவை ஓதிக்கொள்வது மிக முக்கியமான விஷயம். கண்ணியமானவர்களே, இந்துவா துவா இரத்தின சுருக்கமான துவா, ஆன நிறைய பாதுகாத்து இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணங்கள் போனால் கப்பர ஸலாசன், 3 முறை தக்பீர் சொல்வார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், இறைவா நீ பெரியவன் என்று 3 முறை அந்த தக்பீரை சொல்வார்கள். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவா ஓதுவார்கள், சுப்ஹானல்லதி சக்கர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் அல்லாஹும்மா இன்னா நஸ்அலுக ஃபீ ஸஃபரினா ஹாதல் பிர்ர வத்தக்வா வ மினல் அமலி மா தர்வா اللهم حبب علينا سفرنا هذا وطيب عنا عبودا اللهم انت الصاحب في الصبر والخليفه في الاهل என்று நீண்ட ஒரு துவா இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துவாவை ஓதிவிட்டு தான் பிரயாணம் புறப்படுவார்கள். இந்த துவாவுடைய அர்த்தம் என்ன? கனிமானவர்கள், நான் பிரயாணம் போகிறேன், என்னுடைய பிரயாணத்தில் நீதான் அல்லாஹ்வே, நீதான் எனக்கு துணையாக இருக்க வேண்டும், நீதான் என்னுடைய பிரயாணத்தை நல்ல முறையில் அதாவது முடித்து வைக்க வேண்டும், என்னுடைய குடும்பத்துக்கு நீதான் பாதுகாப்பு அளிக்க வேண்டும், பிரயாணத்தை தூரங்களை லேசாக்கி தாயா என்று அழகான அர்த்தங்களை புரிந்து அந்த துவா இருக்கிறது. இந்த துவாவை ஓதிவிட்டு பிரயாணம் போனால் அல்லாஹ் தூரங்களை இலேசாக்கி கொடுப்பான், கஷ்டங்களில் அந்த பிரயாணத்தை அல்லாஹ் பாதுகாப்பான். குடிபானத்தை தடுக்கிறது, ஒரு மனிதன் இயல்பான நிலைமையை அவன் செய்து கொள்ள முடியாமல் பிரயாணத்தில் தடுமாறுகிறான். பசி வருகிறது, வீட்டிலே சாப்பிடுவதை போட்டு சாப்பிட முடியாது, பசுக்குள்ள இருக்கிற அதுக்குள்ளே ஹோட்டல் இல்லை, தண்ணீர் தாங்க அவர் நினைத்த மாதிரி தண்ணீர் அண்ட முடியாது, தூக்கம் வருகிறது இரவிலே அவருக்கு தூங்க முடியாது. கண்ணியமான இப்படி அவருடைய தேவைகளை எல்லாம் அப்படியே சுருக்க வைக்கிறது, அவருடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் அவருடைய சாப்பாடையும் அவருடைய குடிபானத்தையும் பிரயாணம் தடுக்கிறது. இதனால் சொல்லலாம் சொன்னார்கள், பிரயாணம் என்பது வேதனையில் ஒரு பகுதி என்று சொன்னார்கள். வேற யாரெல்லாம் பிரயாணம் போகின்றார்களோ அவருடைய பிரயாணத்தை முடித்து விட்டால் அவசரமாக வீட்டுக்கு திரும்பட்டும் என்று சொன்னார்கள். எனவே பிரயாணம் போகின்றவர்கள் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கவனத்தில் எடுக்க வேண்டும். கண்ணியமானவர்கள், நாங்கள் போன பயணம் முடிஞ்சு விட்டதா? முடிந்ததுக்கு பின்னால் வேறு எங்கு தங்கிவிடக் கூடாது. அந்த எங்களுடைய பிரயாணம் முடிந்ததுக்கு பின்னால் நாங்கள் நேரடியாக எங்களுடைய வீட்டுக்கு செல்ல வேண்டும். வாப்பாமாரா இருந்தால் உடனே தன்னுடைய வீட்டுக்கு செல்ல வேண்டும், தன்னுடைய மனைவிய சேவைகளை பார்க்க வேண்டும், தன்னுடைய மனைவியை கவனிக்க வேண்டும், தன்னுடைய பிள்ளைகளை கவனிக்க வேண்டும். அப்படி நாங்கள் காலம் கடைசி அந்த பிரயாணத்தில் இருப்போம் என்றால், சிலர்கள் பிரயாணத்தை முடித்ததுக்கு பின்னால், பயணங்களை முடித்ததுக்கு பின்னால் நண்பருடைய வீட்டுகளில் தங்கியிருப்பார்கள், தெரிந்தவருடைய வீட்டுகளில் தங்கியிருப்பார்கள், அல்லது வேறு இடங்களுக்கு போவார்கள். கண்ணியமானவர்களை இஸ்லாம் சொல்லித் தருகிறது, உங்களோட பயணம் முடிஞ்சிட்டா அவசரமாக வீட்டுக்கு வந்துருங்க, அப்படி இல்லாவிட்டால் உங்களுக்கு பயங்கரமான விளைவுகள் ஏற்படும், சில வேளை உங்களுக்கு சில ஆபத்துகள் ஏற்படும், அல்லது உங்களுடைய வீட்டில் உள்ள மனைவிக்கு சில வேலைகள் அபகிருத்தியான சில நிலைமைகள் ஏற்படும். நீங்கள் வவுதா கொடுத்தது 3 நாளை வருவதென்று, நீங்கள் வவுதா கொடுத்தது 4 நாளை வருவதென்று, ஆனால் அதையும் கடத்தி பிரயாணத்திலே கூடுதலாக தங்குவீர்களானால் சரிய சொல்வது இதுக்கு அனுமதி இல்லை. பிரயாணம் முடிந்து விட்டதா அவசரமாக வீட்டுக்கு திரும்பிவிடுங்கள். இப்படி திரும்பிக் கொண்ட போதுதான் உங்களுடைய நிறைய பிரச்சனைகளை தீர்க்கலாம். எனவே இஸ்லாம் சொல்லித் தருகின்ற வழிகாட்டிலே எல்லாம் தெளிவான முறையிலே அமையப்பெற்றிருக்கிறது. அடுத்த விஷயம் 6வது, இறையச்சத்தை உள்ளத்தில் ஏந்தி கொள்ளுதல். பிரயாணம் போகின்ற போது என்னதான் நாங்கள் எடுத்து விட்டு போனாலும் இறையச்சத்தை போடுவோம், மிகப்பெரிய ஒரு பொருள் வர எதுவுமே கிடையாது. அதனால் தான் ஹதீஸுகளை வந்திருக்கிறது, குர்ஆன் ஆயத்தும் அதைத்தான் சொல்லுகிறது. நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சொல்லுகின்றார்கள். அல்லாஹு தஆலா பரிசுத்த அல்குர்ஆனை அதை பற்றி சொல்லுகின்ற போது அந்த தக்வாவை பற்றி சொல்லுகிறான். நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகின்றீர்கள், 5-6 லட்சம் செலவழித்து போகின்றீர்கள், ஆனால் நீங்கள் எவ்வளவுதான் பொருட்கள் எடுத்து சென்றாலும், எவ்வளவுதான் ஒரு கட்டுச்சாதம் எடுத்து சென்றாலும், எல்லா கட்டுச்சாதங்களை விடவும் சிறந்தது எது தெரியுமா? நீங்க எடுத்து செல்லக்கூடிய எல்லா கட்டுச்சாதங்களை விடவும் மிகவும் சிறந்தது தக்வா. அந்த பயம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். அந்த பயம் உள்ளத்தில் இருந்தால்தான் ஹஜ்ஜே மக்ரூஹாக, உங்களுடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக, உங்களுடைய பயணத்திலே தக்வாவை நீங்கள் எடுத்துக்கொண்டால்தான் பயணத்திலே ஹலால் ஹராம் பேணப்படும், பாவங்கள் இடம் பெறாது, தொழுகைகள் நேரத்துக்கு அங்கே நிலைநிறுத்தப்படும், சஃபீகளோடும் இஸ்திகாரோடும் துஆவோடும் அந்த பிரயாணம் அமைந்திருக்கும். எனவே கண்ணியமானவர்களே, பிரயாணம் போகின்றபோது மிக முக்கியமாக இறையச்சத்தை உள்ளத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக 7வது விஷயம், இபாதத்துக்களில் குறிப்பாக தொழுகை போன்ற கவனங்கள், தொழுகை போன்ற கடமைகளில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். இந்த சில மனிதர்கள் பிரயாணம் போனால் நாங்கள் பார்க்கிறோம், பிரயாணம் போறதுக்கு முன்னதாக இஸ்லாத்தை அப்படியே கலட்டி வச்சுட்டு பிரயாணம் போறது, மியூசிக் அவங்களுக்கு வேண்டிய முறை கேட்கலாம், ஆண் பெண் கலப்பு வேண்டிய மாதிரி நடந்து கொள்ளலாம், அதுக்கு பின்னால பிரயாணத்தை முடிச்சதுக்கு பின்னால, சுற்றுலா முடிச்சதுக்கு பின்னால மீண்டும் பழைய படிக்கு அவங்க வந்துடுவாங்க. கண்ணியமானவர்களே, சரிய அப்படி சொல்லித்தர இல்லை. இஸ்லாத்திலேயும் எல்லா துறைகளும் இஸ்லாம் வழிகாட்டியிருக்கிறது. ஒரு மனிதன் பயணம் போகிறானா, அவன் பயணத்திலும் இஸ்லாத்தை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னு முழு உலகிலும் முஸ்லீம்கள் எப்படி தெரியுமா பார்க்கப்படுகிறார்கள்? முஸ்லீம்கள் தனி நபராக அல்ல, முஸ்லீம் ஒரு உம்மத்தாக பார்க்கப்படுகிறார்கள். உதாரணமாக ஒரு மனிதர் கடை செய்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அந்த கடைக்கு பக்கத்திலே ஒரு அண்ணியவர் இருக்கிறார். அந்த அண்ணியவர் முஸ்லீமை எப்படி தெரியுமா பார்க்கிறார்? அவர் ஒரு அப்துல்லாவாக, அவரை ஒரு முகமதாக பார்க்கவில்லை, அவர் ஒரு முஸ்லீம் என்று பார்க்கிறார், அவரை ஒரு சமூகமாக பார்க்கிறார். அவர் ஒரு தவறு செய்கின்ற போது, அவர் ஒரு களவு செய்கின்ற போது, அவர் ஒரு செக்கை ரிட்டர்ன் பண்ணுகின்ற போது அவர் என்ன செய்கிறார்? இந்த அப்துல்லா இப்படிப்பட்டவர், இந்த முகமது இப்படிப்பட்டவர் என்று சொல்ல மாட்டார். அவர் எப்படி சொல்கிறார்? முஸ்லிம் உம்மத்தே, முஸ்லீம்களை இப்படித்தான் என்று அன்னியவர் சொல்வார்கள். எனவே எங்கு சென்றாலும் இன்று முஸ்லீம்கள் உம்மத்தாக பார்க்கப்படுகிறார்கள், சமூகமாக பார்க்கப்படுகிறார்கள். குர்ஆன் அதைத்தான் பேசியிருக்கிறது. நபியை பற்றி சொல்கிற நபியை பற்றி அல்லாஹ் உம்மத் என்று பேசியிருக்கிறார். இப்ராஹிமை பற்றி அல்லாஹ் பேசுகிற ஒரு சமூகம் என்று பேசியிருக்கிறார். எனவே எங்களை ஒரு உம்மத்தாக பார்க்கின்றார்கள். நாங்கள் பிரயாணம் போகிறோம், பிரயாணம் போகின்ற ஒரு இஸ்லாத்தின் ஒரு தூதுவராக நாங்கள் போக வேண்டும், ஒரு மார்க்கத்தின் தூதுவராக நாங்கள் பிரயாணம் போக வேண்டும். நாங்கள் நினைத்ததையெல்லாம் பேச முடியாது, நினைத்ததெல்லாம் சாப்பிட முடியாது, நினைத்ததையெல்லாம் கேட்க முடியாது, நினைத்ததைகள்லாம் கொண்டு போகவும் முடியாது. அரசாங்கம் ஒரு சட்டத்தை போட்டிருக்கிறோம், இன்னென்ன பொருட்களை தான் நீங்க கொண்டு போகணும் என்று. கண்ணியமானவர்களே, இன்னென்ன பொருட்களை நீங்க கொண்டு போக கூடாது என்று. அப்படி அரசாங்கம் போட்டு தான் மீறி நாங்க சில பொருட்களை கொண்டு போனா சரியா சொல்லுது, அதுவும் கூடாது. அரசாங்கம் சில பொருட்களை வேணாம் என்று போட்டிருந்தாலும் இஸ்லாம் சொல்லுது இது உங்களுக்கு நல்லதல்ல, இதை நீங்க கொண்டு போகணும் என்றால் பிரயாணத்தின் போது அதை நாங்கள் கொண்டு போக கூடாது. அப்படி கொண்டு போற நிலைமையில் எங்களுக்கு மரணம் வந்துவிட்டால் எங்களுடைய மரணம் கேள்விக்குறியாக இருக்கும். எனவே கண்ணியமானவர்களே, நாங்கள் பயணங்கள் நிறைய செய்கிறோம். இந்த பயணம் எல்லாம் பாதுத்துல பயணமாக இன்றைக்கு நிறைய பயணம் போகிற மியூசிக் கலந்த பயணம், மற்றவருடைய பலாய்கள் கலந்த பயணம், பாவங்களை அதிகமாக செய்கின்ற பயணமாக நிறைய பயணம் இருக்கிறது. எங்களுடைய பயணங்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? தஸ்பீஹால் நிறைந்திருக்க வேண்டும், இஸ்திக்ஃபாரால் நிறைந்திருக்க வேண்டும், தக்பீரால் நிறைந்திருக்க வேண்டும், சுபஹான கலிமா அவுராதிகள் நிறைய ஓத வேண்டும். மேலால நடந்துச்சோ அது எல்லாத்தையும் பூமி வெளிப்படுத்தும். நாங்க என்னென்ன இடத்துக்கு பிரயாணம் போறோமோ, என்னென்ன இடத்தை பார்த்தோமோ கண்ணால, என்னென்ன இடத்துல நடந்தோமோ, என்னென்ன இடத்துல நாங்க சுத்தினோமோ, அந்த எல்லா இடமும் அல்லாஹ்வுக்கு முன்னால இருந்து சாட்சி சொல்லும். இந்த மனிதன் பூமிக்கு மேலால் நடந்தான், இந்த இடத்திலே பாவம் செய்தான், இன்ன இடத்திலே இப்படி தவறு செய்தான் என்று அந்த பூமி அல்லாஹ்விடத்தில் எங்களை மாற்றி கொடுத்து விடும். நாங்கள் போகின்ற பயணம் தஸ்பீஹாலும் ஜிக்ராலும் துவாவாலும் இருக்குமாக இருந்தால் அந்த பூமி எல்லாம் எங்களுக்கு நன்மையால் நிறைத்து நன்மைகளை கொண்டு அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கும். அந்த பூமிக்கு மேலால் நடந்த எல்லாவற்றை வெளிக்காட்டுகின்ற போது நாங்கள் எங்கெங்கெல்லாம் பிரயாணம் போனோமோ, எங்கெங்கெல்லாம் சுற்றுப்பயணம் போனோமோ, அந்த எல்லா இடங்களையும் சாட்சியாக எங்களுடைய துவக்கம் செல்வதற்கு ஒரு நன்மைகளால் நிறைந்த ஒரு பாக்கியமாக எல்லாவற்றையும் அல்லாஹ்விடத்திலே அந்த பூமி சமர்ப்பிக்கும். அப்போது நாங்கள் மிகப்பெரிய பாக்கியசாலிகளாக துவக்கம் நுழைந்து விடலாம். கண்ணியமானவர்களே, இஸ்லாம் தெளிவான ஒரு வழிகாட்டலை சொல்லித் தந்திருக்கிறது. இபாதத்துடைய விஷயத்தில் யாரும் குறைவு செய்யக்கூடாது. இன்ன சலாத்த தன்மா அனில் பக்தா இவள் முன்கர். நிச்சயமாக தொழுது இருக்குது மானக்கேடானது, அருவறுப்பானது, வெறுக்கத்தக்க விஷயங்களை விட்டு மனிதனை காப்பாற்றுகின்றது, தடுக்கின்றது. நாங்கள் அருவறுப்பான விஷயம் பேசுகின்றோமா? அருவறுப்பான செயலை செய்கின்றோமா? நிச்சயமாக எங்களுடைய தொழுகை எங்களுக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வரவில்லை என்பதுதான் அர்த்தம். சொல்கிறோம், வியாபாரம் செய்கிறோம், பொய் சொல்கிறோம் என்றால் எங்களுடைய தொழுகை எங்களுக்கு மாற்றத்தை கொண்டு வரவில்லை. எனவே அருவறுக்கத்தக்க விஷயங்கள், வெறுப்பான விஷயங்கள், பாவமான விஷயங்கள் எங்களை விட்டு முழுமையாக தடுக்க வேண்டும். அப்போதுதான் அது தொழுகை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், யாருடைய தொழுகை அவருடைய பாவங்களை விட்டு தடுக்கவில்லையோ அது தொழுகையே இல்லை என்றார்கள். நஊதுபில்லாஹ், அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். நாங்களும் தொழுகிறோம், ஆனால் எந்த அளவு நாங்கள் பொய் சொல்லாமல் எங்களை யாரை பாதுகாத்திருக்கிறோம்? நாங்களும் தொழுகிறோம், எந்த அளவு எங்களை காதுகளால் கெட்ட விடயங்கள், பொறாமை, பொய், அவதூறு போன்ற விடயங்களை கேட்காமல் என்ன இருக்கிறோம்? எனவே கண்ணியமானவர்களே, இஸ்லாம் எல்லா துறைகளிலும் அழகான வழிகாட்டலை தந்திருக்கிறது. எனவே அடுத்த விடயம், எட்டாவது விடயம், ஹலால் ஹராம் விஷயத்திலே பேணிக்கொள்ளுதல். நாங்கள் பிரயாணம் போகிவிட்டால் எல்லா கடையிலையும் எடுத்து உண்ண முடியாது. மிக முக்கியமான விஷயம் ஹலாலுடைய விஷயம். பிரயாணம் போகிறோம், எங்களுடைய உடம்பு 30 வருஷம் ஹலாலால வழங்கப்பட்ட உடம்பு, ஹலாலால வளர்க்கப்பட்ட உடம்பு பிரயாணம் பயிற்சி ஒரு கவலை உணவு எங்களை உடம்புக்கு போயிட்டா. ஹதீஸ்ல சொல்லப்படுகிறது சொல்லவாக சொன்னார்கள், 40 நாளுடைய இபாதத் கபூல் செய்யப்படாது. நவுதில்லா, அந்த 40 நாள் எங்களுடைய உம்ரா அமைந்திருந்தால், எங்களுக்கு வந்த 27 அமைந்திருந்தால், 27ஆம் நாள் லைலத்து கத்ரிய நாள் அமைந்திருந்தால், அரபாவுடைய நாள் அமைந்திருந்தால், நாங்கள் கொடுத்த ஜகாத் அந்த 40 நாளுக்குள்ளே அமைந்திருந்தால் எங்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும், எங்களுடைய இபாதத்துரிய கூலி என்னவாக இருக்கும். ஒரு கவலம் உணவு அறாமல் உள்ளே போனதால் எங்களுடைய அமல் கபூல் செய்யப்படாமல் இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, பிரயாணம் போகின்ற போது ஹலாலான உணவுகள், அப்படி இல்லாவிட்டால் வீட்டிலிருந்து உணவுகள் கொண்டு போய் சமைத்து சமைப்பது, அரிசிகள் கொண்டு போய் சமைத்து சாப்பிடுவது சரியத்து எல்லா துறைகளுக்கு வழிகாட்டி இருக்கிறது. அடுத்தது போகின்ற போது குடிக்கின்ற விஷயம், குடிப்பான விஷயங்கள், பேச்சு, நடை, உடை, பாவனை, பார்வை, எல்லா விஷயத்திலும் நாங்கள் பேணுதலாக ஹலால் ஹராம் பேணிக் கொள்ள வேண்டும். ஹலால் ஹராம் சொல்றது சாப்பாட்டுல மட்டுமல்ல, வாப்பா உமாவை பார்ப்பது அது சரியத்துல சொல்லப்பட்ட ஹலால் நன்மையான காரியம். வாப்பா அம்மாவை பார்க்காம ஒருவர் மதிக்காம இருக்கிறதா ஹராம், அது இஸ்லாத்துல அதாவது பயங்கரமான குற்றம். அது ஒரு மனிதன் உண்மை பேசுவது ஹலால் ஹராம், அதாவது பொய் பேசுவது ஹராம். ஒரு மனிதன் சரியத்துக்கு மாற்றமான வேலைகள் எதெல்லாம் செய்கிறான் அதெல்லாம் ஹராம். சரியத்து எதெல்லாம் சொன்னதோ நன்மை என்று அவைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றானோ அதுதான் ஹலால். எனவே கண்ணியமானவர்களே, பிரயாணம் போகின்ற போது ஹலால் ஹராம் விஷயத்தில் நீ முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும். அடுத்து 9வது விஷயம், தேவையில்லாத விடயங்களை விட்டு நீங்கி இருக்க வேண்டும். அதே ஒரு பிரயாணத்திலே மற்றவர்களுக்கு எப்போ முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணம் போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், குன்னா இதா ஸஅய்தினா கப்பரனா, நாங்கள் மலை மேல் மலை அல்லது மேட்டு நிலங்களில் நாங்கள் ஏறுகின்ற போது என்ன செய்வோம், தக்பீர் சொல்லுவோம். வைதா நஸல்னா சப்பஹனா, நாங்கள் ஓடை பள்ளத்தாக்கு போன்ற பகுதிகளில் இறங்கினால் தக்பீர் செய்வோம். கண்ணியமான, இப்படிப்பட்ட இடங்களிலே மிக பயங்கரமான விபத்துகள் இடம்பெறும். சில சந்தர்ப்பங்களிலே எங்களுக்கு எந்த ஆபத்துமே நடைபெறாதென்று எங்களுடைய வாகனத்தை பாதுகாப்பான இடத்திலே நாங்கள் போட்டிருப்போம். பாதுகாப்பான பாதையில் தான் செல்வோம். துறவிசுவாசமான சோதனைகள் எங்களை ஆட்கொண்டால் எங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பாதுகாப்பு, உலக அமைப்பிலே வழங்கப்பட்ட அந்த பாதுகாப்பை மீறி எங்களுக்கு சில வேலை சோதனைகள் ஏற்படலாம். அதனால் தான் சொல்லவாக அலைவசன சொன்னார்கள், பிரயாணத்திலே நீங்கள் கந்தை ஏறுகின்ற போது, உயரங்களுக்கு ஏறுகின்ற போது தக்பீர் சொல்லுங்கள், இறங்குகின்ற போது தக்பீர் செய்யுங்கள். சில வேளை உங்களுக்கு மரணம் ஏற்பட்டு விட்டால், சில வேளை உங்களுடைய பிரயாணங்களில் உங்களுக்கு முடிவு கிடைத்து விட்டால், நாங்கள் தக்பீரோடும் தக்பீரோடும் பிரிந்திருக்கிறோம், எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, அல்லாஹ் எங்களுக்கு சுவரக்கத்தை தருவான், அல்லாஹ் பெரியவன் என்ற வார்த்தையோடு நாங்கள் பிரிந்திருக்கிறோம், நீ தூய்மையானவன் என்ற வார்த்தையோடு அந்த உலகத்தை விட்டு பிரிந்திருக்கிறோம். எனவே கண்ணியமானவர்களை, இஸ்லாம் தெளிவான வழிகாட்டல் எங்களுக்கு எல்லா துறைகளிலும் சொல்லி தந்திருக்கிறது. அடுத்த விஷயம், 9வது விஷயம் சொல்லப்பட்டதை போன்று 10வது விடயம், பொது இடங்களை அசுத்தப்படுத்தக்கூடாது. பிரயாணம் போகின்ற போது நிறைய பேரை நாங்கள் பார்க்கிறோம், பொது இடங்களை அசுத்தப்படுத்துறது. சாப்பாட்டு பாசல்களை சென்று போட்டு என்ன செய்யறது, சாப்பாட்டு பாசல் அப்படியே பாதையில வீசுறது, ஒத்தனும் பாக்கையில அப்படியே ரோட்ல போடுறது சரிய, இதுக்கு அனுமதி வழங்கல்ல சரிய, இதை வன்மையா கண்டிக்குது. கண்ணியமானவர்களே, பொது இடம் என்று சொல்லுகின்ற பொது கடற்கரை ஓரங்கள், பொது பூங்கா வனங்கள், பஸ் தரிப்பிடும் இடங்கள், மக்கள் ஒன்று கூடும் இடங்கள், நிழல் தரும் இடங்கள் போன்ற இந்த இடங்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அந்த இடத்திலே நாங்கள் அசுத்தப்படுத்துவது கூடாது, எங்களுடைய அசுத்தமான பொருட்களை அந்த இடத்துல வீசுவது கூடாது, அந்த இடத்தில் சிறுநீர் கழிப்பது கூடாது. எனவே இந்த விஷயத்தை முதலாவது கவனத்தில் எடுக்க வேண்டும். பிரயாணம் போகின்ற போது எல்லா விடயத்தையும் செய்துவிடலாம் என்ற முடிவுக்கு யாரும் வந்துவிடக்கூடாது. இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு மிக முக்கியமான ஒரு விஷயம் பொதுவாக நிறைவு கொள்வார். கண்ணியமானவர்களே, மிக முக்கியமாக நாட்டு சட்டத்தை மதிக்க வேண்டும். நாட்டு சட்டத்தை மதிக்காமல் ஒரு மனிதன் பாதையை பிரயாணம் போக முடியாது. ஏன் நீட்ட வெள்ளக்கோடு போடப்பட்டிருக்கிறது, ஏன் இடையிடையே மஞ்சள் கோடு போடப்பட்டிருக்கிறது, ஏன் வீதி சனிக்கைகள் வீதியுடைய அந்த பல்புகள் 10-20 ஏன் போடப்பட்டிருக்கின்றன? கண்ணியமானவர்களே, ஒரு காலம் இருந்தது மிருகங்களுக்கு இப்படி ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது, ஆனால் இன்று மனிதர்களுக்கு தான் கூடுதலான அடையாளம் கொடுக்கப்படுது. பள்ளி உள்ளே பார்க்கலாம், சில டொய்லெட்டுகளிலே கப்பை கட்டி விட்டிருப்பார்கள், ஒரு அதாவது கயிறால் அல்லது நைனூல் போன்றவற்றால். ஏன் காரணம், அங்கே வரக்கூடிய மனிதர்கள் அந்த கப்பை அந்த இடத்திலே வைக்க மாட்டார்கள். சில பள்ளிகளே கண்ணாடிகளே போட் போட்டிருப்பார், இதிலே சாய வேண்டாம் என்று. ஏன் மனிதர்கள் வந்து சாய்கிறார்கள்? கண்ணியமானவர்களே, எங்களை இப்படி ஒரு கட்டளை போட்டுத்தான் திருத்த வேண்டும் என்று சரிய சொல்லல். ஒவ்வொரு மனிதனும் நன்மை தீமையை விளங்க வேண்டும். ஒரு ஊரை திருத்துவதற்கு போலீஸ் தான் வேண்டும் என்றல்ல, போலீஸை எல்லாம் போட்டிருப்பது ஒரு ஊரிலே ஒரு கிராமத்திலே அந்த ஊரிலுடைய குற்றங்களை குறைப்பதற்கு. போலீஸ் இல்லாமல் கலவுகளே இல்லாத நல்ல ஊர்கள் நிறைய இருக்கின்றன. நிர்வாகம் என்ற ஒன்று இருப்பதை ஊரை அழகான எடுத்துச் செல்வதற்கு, பெரிய அளவு நிர்வாகத்தினுடைய செயற்பாடுகள் இல்லாமல் கலவுகள் பொய் வஞ்சகம் பாவமான காரியம் இல்லாத அழகான ஊர்கள் நிறைய இலங்கையில் இருக்கின்றன. எனவே கண்ணியமானவர்களே, இதை சொல்ல வருகிறேன், சட்டம் என்ற ஒன்று இருக்கிறது, அதை கட்டாயம் மதிக்க வேண்டும். அதை மதிக்காமல் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ முடியாது. துரதிருஷ்டவசமாக நாங்கள் அதை மீறுவோம் என்றால் அது எங்களுக்கு மாத்திரம் அல்ல, முஸ்லிம் உம்மத்துக்கே மிகப்பெரிய ஒரு சோதனையாக அமையும். புகார்கள் சொல்கின்றார்கள், ஒரு நாட்டிலே ஒரு வீட்டிலே ஏதாவது ஒரு சட்டம் போடப்பட்டிருக்கிறார், அந்த சட்டத்தை மீறி ஒரு மனிதன் செல்கிறான், மஞ்சள் கோட்டிலே பிரயாணத்தை மேற்கொள்ளக் கூடாது, நிறைய மஞ்சள் கோடு போட்டிருப்பார்கள் பாதசாரிகள் மாறுவதற்கு, அடுத்த பக்கத்து அந்த பக்கத்தால் மாறுகின்ற போது யாராவது வந்து அந்த இடத்தில் சென்று யாராவது ஒரு அடிபட்டால் அவர் அந்த மனிதரை கொலை செய்வதற்கு சமன். ஏன் நாட்டு சட்டத்தை மதிக்காமல் அவர் அந்த இடத்தில் வேகமாக செல்கிறார்? நாட்டு சட்டம் சொல்கிறது அந்த இடம் அவர் அந்த பாதையை கடப்பதற்கு கொடுக்கப்பட்ட இடம். இந்த சட்டத்தை படித்ததற்கு பின்னால் தான் அவருக்கு லைசன்ஸ் கொடுக்கப்படுகிறது. எனவே கண்ணியமானவர்களே, இஸ்லாம் என்ற மார்க்கம் இருக்குது, எல்லா துறைகளிலும் தெளிவான சொல்லி தந்த மார்க்கம். ஒரு மனிதன் பயணம் போகிறான், ஒரு பிள்ளையை முட்டி விட்டான், அந்த பிள்ளை காலோட கை உடைந்தோ அல்லது இறந்து விட்டதோ ஓடி தப்புகிறான். கண்ணியமானவர்களே, இஸ்லாத்தை பொறுத்த வகையிலே ஒரு முஸ்லிம் அவன் எங்கு ஓடினாலும் அல்லாஹ்வுக்கு முன்னால் அவன் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு கொண்டு வர போகிறான். அல்லாஹ்வுக்கு முன்னால் அவன் வெளிச்சம், அவன் ஒளியலாம். ஆனால் முஸ்லிமை பொறுத்த வகையிலே அப்படி அவன் ஒளிய முடியாது, அதுக்கு நஷ்டஈடு கொடுக்க வேண்டும். எங்கள் புறத்தால் தவறு இருந்தால் அந்த தவறை நாங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். சரியா, அழகான சட்டங்களை எங்களுக்கு சொல்லித் தருகிறது. எனவே கண்ணியமானவர்களே, பிரயாணம் போகின்ற போது இப்படியான விடங்கள் நடக்கின்ற போது நாங்கள் பிரயாணங்களை மிக முக்கியமாக 3 பேருக்கு மேல பிரயாணத்தில் மக்கள் இருந்தால் யாராவது ஒருவர் அமீரா போட்டுக்கொள்ளும். அந்த அமீர வேலை என்ன? சாப்பாடு லிஸ்ட் போடுறதா, நாளைக்கு என்ன சாப்பாடு, காலையில் என்ன சாப்பாடு, இன்றைக்கு என்னென்ன இடத்த பார்க்கிற, அது மட்டும் இல்ல அந்த அமீர பொறுப்பு. இவர் அதிகமாக வேகமாக வாகனத்தை செலுத்துகின்றாரா? வேகமாக செலுத்த வேண்டாம், நாட்டு சட்டத்தை சொல்லிக் கொடுப்பது அமீருடைய பொறுப்பு. பிரயாணத்துக்குள்ளே புலம் பேசுகின்றார்களா? அந்த அமீர் சொல்ல வேண்டும், மற்றவருடைய பலாயை கழுக வேண்டாம், எங்களுக்கு ஆபத்து நடந்தால் மற்றவருடைய மாமிசத்தை திந்த நிலைமையை நாங்கள் பிரிகிறோம். எனவே தஸ்பீஹோடு துஆவோடு திக்ரோடு வாருங்கள், இது அமீர் செய்யக்கூடிய வேலை. கண்ணியமானவர்களே, ஷரியத் எல்லா துறைகளிலும் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் பிரயாணம் போகிறான், பிரயாணம் போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு ஒரு கூட்டத்தை கண்டு பயம் வருகிறது, ஒரு சமூகத்தை கண்டு பயம் வருகிறதுண்டா. நபி ஒரு துஆவை சொல்லி தந்தாங்க, அல்லாஹும்ம இன்னா நஜ்அலுக ஃபீ நுஹூரிஹிம் வ நஊது பிக மின் ஷுரூரிஹிம். அந்த துஆவை ஓதினா அல்லாஹ் அந்த கோமுடைய அந்த கூட்டத்தை விட்டு அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். எந்த சமூகம் எங்களுக்கு திட்டம் தீட்டுறாங்களோ அந்த திட்டத்திலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். அது மாத்திரமல்ல, சில பிரயாணங்கள் மேற்கொள்கின்ற போது காட்டு பகுதிகளை சென்றால் அதாவது மிருகங்கள் மூலமாக எங்களுக்கு பயம் வரும். அந்த பயத்துக்கும் என்ன மறந்து அந்த பயத்துல எங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கு என்ன செய்யணும் சரியா சொல்லி தருகிறது நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நீங்க ஒரு பிரயாணம் போனால் அந்த பிரயாணம் முடியும் வரைக்கும் ஒரு துவா இருக்கிறது, அவுதி கலிமாத்தில்லாஹி தாமாதிமி மின் ஷர்ரி மா கலக் என்ற துவாவை நீங்க ஓதினீங்கடா, இந்த உலகத்துல எதால எல்லாம் தீங்கு செய்ய முடியுமோ அந்த எந்த ஒன்றாலையும் உங்களுக்கு எந்த தீங்கும் நடக்காது. மனிதனால உங்களுக்கு தீங்கு வருமா அந்த தீங்கு நடக்காது, ஜின்னால தீங்கு வருமா அது நடக்காது, புலி யானை போன்ற நீ பயங்கரமான மிருகம் இருந்து உங்களுக்கு சோதனை வருமா வராது. அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பான், அல்லாஹ் உங்களுக்கு உங்களுடைய பாதுகாப்புக்கு அல்லாஹ் உத்தரவாதம். எனவே கண்ணியமானவர்களே, பிரயாணங்கள் போகின்றது சொல்லப்பட்ட விடயங்களை கவனத்தில் எடுங்கள். எனவே வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய பிரயாணத்தை நல்ல பிரயாணங்களாக, நன்மைகளால் நிறைந்த பிரயாணங்களாக, சத்தியால் நிறைந்த பிரயாணங்களாக, இஸ்திகஃபாரால் நிறைந்த பிரயாணங்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான், ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா, இந்த உலகத்தில் யார் ஒரு மனிதன் அணு அளவு நன்மை செஞ்சாலும் அதையும் கியாமத்து நாளில் கண்டுகொள்வார். ஒமை யாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா, அணு அளவு தவறு செஞ்சாலும் அதையும் கயாமத்துறையினால் அல்லாஹ் அவனுக்கு காட்டுவான், கண்டுகொள்வான். எனவே கண்ணியமானவர்களே, நாங்கள் சின்ன விஷயம்தான் என்று சொல்லி பிரயாணங்களை சில தவறுகளை செய்வோம் என்றால் சில வேலை அது எங்களுக்கு சுவர்க்கம் செல்வதற்கு தடையாக அமையும். நாங்கள் செஞ்ச அந்த வேலை இருக்குதே சுவர்க்கம் செல்வதற்கு தடையாக அமையும். என்ற நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுக்கு முன்னால் ஒரு ஜனாதா கொண்டு வரப்படுகிறது. அந்த ஜனாதாவை பார்த்து மக்கள் சொன்னார்கள், இவர் சுவர்க்கவாதி. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், நீங்கள் அப்படி சொல்ல வேண்டாம். சஹாபாக்கள் கேட்டார், யா ரசூலல்லாஹ், ஏன் இவர் நல்ல மனிதர் அல்லவா, இவர் சுவர்க்கவாதி தானே, நாங்கள் உண்மையைத்தானே வாயா சொல்லுகிறோம். நபி அவர் சொன்னார்கள், இல்லை, நீங்கள் காட்டி செல்லக்கூடிய இந்த மனிதர் சுவர்க்கவாதி என்று நீங்கள் இனங்காட்டுகின்ற இறந்திருக்கின்ற இந்த மனிதர் தேவையில்லாத ஒரு வார்த்தையை பேசியிருக்கலாம், அந்த வார்த்தையின் மூலமாக அவர் நரகம் செல்ல நேரிடலாம், செலவழிக்க வேண்டிய ஒரு விடயத்திலே செலவழிக்காமல் கஞ்சத்துடன் காட்டிருக்கலாம், எனவே அந்த ஒரு காரணத்தின் காரணமாக அவருக்கு சுவர்க்கம் மறுக்கப்படலாம், எனவே நீங்கள் இவரை சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்ல வேணாம் என்று சஹாபாக்களை நபிகளார் பணித்தார்கள். எனவே கண்ணியமானவர்களே, சின்ன வார்த்தை தான் பேசுகிறோம், அந்த வார்த்தையை அழிவே முடிவே இல்லாத சுவர்க்கம் செல்வதற்கு தடையாக அமைந்துவிடும். எனவே வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய பிரயாணங்களை நன்மைகள் நிறைந்த பிரயாணங்களாக, இபாதத்துள்ள பிரயாணங்களாக, எந்தெந்த இடங்களுக்கு பிரயாணம் சென்றோமோ அந்த இடங்கள் எல்லாம் கியாமத்துக்குரிய நாளிலே அல்லாஹ்விடத்திலே நன்மைகளால் அள்ளி சொல்லக்கூடிய, நன்மைகளால் நிறைப்பு செல்லக்கூடிய, அதை கொண்டு சுவர்க்கம் நுழையக்கூடிய கூட்டத்திலே என்னையும் உங்களையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நல்லடியாருடைய பத்திரிகை மனைவரையும் கபூல் செஞ்சு கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் வா ஆஹிர தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆமீன் வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன் வல் முஸ்லிமாத் அல் அஹ்யா மின்ஹும் வல் அம்வாத். அல்லாஹும்ம தப்பித் அக்தாமனா அலா ஸிராத்தில் முஸ்தகீம் ويمن كتابنا في يوم القيامة وصهن سعالنا من منكر ونكير برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.